வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 11 வகுப்பிற்கான 3 தவணைக்குரிய ஒரு பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் 3 தவணையின் 1வது பாடமாக இருக்கக்கூடிய பைதகரசின் தேற்றம் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், உங்களுக்கு தேவையான தரம் 11 பகுதி 3 புத்தகத்தையும் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது எழுதுவதற்கு தேவையான, குறித்துக் கொள்வதற்கு தேவையான கற்றல் வளங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பாடத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை வழங்கும் நான் தம்பைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன். தொடர்ச்சியாக நாங்கள் பைதகரசின் தேற்றம் என்னும் பாடத்தினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடமானது முதலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக ஒரு சிறு கலந்துரையாடலை மேற்கொள்வோம். அதாவது மாணவர்களே, பைதகரசினுடைய தொடர்பு என்பது உங்களுடைய பாடங்களில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. நீங்கள் தரம் 10 மற்றும் தரம் 9 பைதகரசினுடைய தொடர்பு தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். தரம் 10 அதனை நாங்கள் எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதை நீங்கள் வட்டத்தினுடைய நான் மற்றும் ஒருங்கிசை, முக்கோணிகளின் ஒருங்கிசைவு மற்றும் ஏனைய பகுதிகளில் இந்த பைதகரசின் தொடர்பு தொடர்பாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இந்த பைதகரசின் தொடர்பின் மேலதிகமாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் எவ்வாறு கற்கப் போகின்றோம், அதாவது எவ்வாறு நம்மளுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இந்த பைதகரசினுடைய தொடர்பு எவ்வாறு நமக்கு உதவி செய்கின்றது, எதற்காக நாங்கள் இதனை கற்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள், பைதகரசின் தொடர்பு என்னும் பொழுது மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான், பைதகரசின் தொடர்பு நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கோணியாக செங்கோண முக்கோணியாக மட்டுமே காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் பைதகரசினுடைய தொடர்பினை செங்கோண முக்கோணிக்கு மாத்திரமே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக செங்கோண முக்கோணியில் நாங்கள் பிரதானமான பக்கமாக செம்பக்கம், அதாவது செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம், அல்லது ஒரு செங்கோண முக்கோணியில் மிக நீளமான பக்கத்தை கொண்டது செம்பக்கம் என நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செம்பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு ஏனைய 2 பக்கங்களில் மீதும் வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவின் கூட்டுத்தொகுக்கினவாக இருக்கும், சமனாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய பயிற்சி புத்தக உங்களுடைய புத்தகத்தில் 3 பக்கத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கோணி. அந்த முக்கோணிகள் ABC என்ற ஒரு முக்கோணி காணப்படுகின்றது. அந்த முக்கோணிகள் AC என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. அந்த செம்பக்கத்தின் மீது பாருங்கள், 25 சிறிய கட்டங்களை கொண்ட ஒரு சதுரம் காணப்படுகின்றது. அதனை போன்று BC என்ற பக்கத்திற்கு 9 சிறிய கட்டங்களை கொண்ட ஒரு சதுரம் காணப்படுகின்றது. அதனை போன்று ABயின் பக்கம் 16 சிறிய கட்டங்களை கொண்ட ஒரு சதுரம் காணப்படுகின்றது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய சிறிய கட்டங்களை, அதாவது AB பக்கத்தில் இருக்கக்கூடிய 16 என்கின்ற சிறிய சதுரங்களையும் BC பக்கத்தில் இருக்கக்கூடிய 9 என்ற சிறிய சதுரங்களையும் நாங்கள் கூட்டும் போது AC இருக்கக்கூடிய சிறிய சதுரங்களினுடைய எண்ணிக்கைக்கு அது என்னவாக இருக்கின்றது, சமனாக இருக்கின்றது. ஆகவே இதைதான் நாங்கள் பைதகரசினுடைய தேற்றம் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். பைதகரசின் தேற்றம் எனப்படுவது கீழே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தினுடைய பரப்பளவு செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களின் மீது வரையப்பட்டுள்ள சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன். இதுதான் நாங்கள் மேலே பார்த்தோம். ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு செங்கோணத்தை ஆக்கக்கூடிய ஏனைய இரண்டு பக்கங்களின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படுகின்றது என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இதன் மூலம் நாங்கள் எவ்வாறு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லது இதனை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். ஒரு முக்கோணியை நாங்கள் செங்கோண முக்கோணியை வரைந்து அதில் உங்களுடைய பக்கம் 4 பக்கத்தில் பாருங்கள், குறிப்பிடப்பட்டிருக்கின்றது KLM என்ற ஒரு செங்கோண முக்கோணி வரையப்படுகின்றது. ஆகவே KM என்பது இங்கு செம்பக்கமாக காணப்படுகின்றது. செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களாக KL மற்றும் LM காணப்படுகின்றது. ஆகவே இதனுடைய பரப்பளவு எனும் பொழுது KM மின் மீது வரையப்படுகின்ற பரப்பளவு KM பெருக்க வேண்டும் KM. ஆகவே KM வர்க்கம் என நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று LM மின் மீது வரையக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவு LM பெருக்கல் LM ஆக காணப்படுகின்றது. ஆகவே LM இன் வர்க்கம். அதனை போன்று KL பெருக்க வேண்டும் KL. ஆகவே KL இன் வர்க்கம். ஆகவே இதனை வைத்து நாங்கள் ஒரு சமன்பாடினை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது செம்பக்கத்தின் மீது, அதாவது செம்பக்கமாக இங்க இருக்கக்கூடியது KM, KM வர்க்கம் சமன் LM வர்க்கம் சக KL வர்க்கம். மீண்டும் கூறுகின்றேன், KM வர்க்கம் சக சமன் LM வர்க்கம் சக KL வர்க்கம் ஆக காணப்படுகின்றது. ஆகவே செம்பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு, செங்கோணத்தை ஆக்கக்கூடிய இரண்டு பக்கங்களின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு அது என்னவாக இருக்கும், சமனாக இருக்க வேண்டும். அதுவே பைதகரசினுடைய தேற்றம் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு உதாரணம் 1 பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள். உதாரணம் 1 உங்களுடைய பாடப்புத்தகத்தின் 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் 1 பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு செங்கோண முக்கோணி, ஒரு செங்கோண முக்கோணி ABC இல் B 90 பாகை ஏபி 5 சென்டிமீட்டர் BC 12 சென்டிமீட்டரும் ஆகும். பக்கம் ACயின் நீளத்தை கணிக்க என்பது இங்கு தரப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் வைத்து எழுதி கொள்வோமானால் செம்பக்கமாக இங்கு ஏசி காணப்படுகின்றது. செம்பக்கமாக ஏசி காணப்படுகின்றது. ஆகவே செங்கோணத்தை ஆக்கக்கூடிய பக்கங்களாக ஏபி மற்றும் பிசி காணப்படுகின்றது. ஆகவே இதில் நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியது ஏசியினுடைய வர்க்கம். ஏசி என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே ஏசியினுடைய வர்க்கம் சமன் ஏபியினுடைய வர்க்கம் சக பிசியினுடைய வர்க்கம். ஆகவே ஏசி என்பதை நாங்கள் இங்கு காண வேண்டியதாக காணப்படுகின்றது. ஆகவே ஏபியினுடைய வர்க்கம் என பொழுது ஏபியினுடைய நீளம் 5 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே 5 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம். அதனை போன்று பிசியினுடைய வர்க்கம் 12 சென்டிமீட்டர். ஆகவே 12 சென்டிமீட்டருடைய வர்க்கம். ஆகவே 5 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம் 25 ஆகவும் 12 வர்க்கம் 144 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த 25 144 நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே கூட்டுவதன் மூலம் நாங்கள் 169 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏசியினுடைய வர்க்கம் சமர் 169. ஆகவே நாங்கள் வர்க்கம் வர்க்க மூலமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏசி சமன் 169 வர்க்கம் மூலம். ஆகவே 169 வர்க்கம் மூலமாக இங்கு நாங்கள் 13 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்கம் மூலம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே தரம் 10 கற்றிருப்போம். தரம் 11 மடக்கைகள் மூலம் வர்க்க மூலத்தினுடைய பெருமானத்தை மடக்கையினை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கற்றிருக்கக்கூடும். ஆகவே அதனை இங்கு நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இங்கு ஏசியினுடைய நீளம் 13 சென்டிமீட்டராக காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் ஒரு உதாரண கணக்கினை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு செங்கோண முக்கோணி ABCL B செங்கோணமாகும். இதில் பிசி சமன் 5 சென்டிமீட்டர், பிசி சமன் 5 சென்டிமீட்டர், ஏபி சமன் மீண்டும் ஒரு முறை வினாவை கூறுகின்றேன். முக்கோணி ஏபிசிகள் பி செங்கோணமாகும், பி செங்கோணமாகும். ஏபி சமன் 4 சென்டிமீட்டர், ஏபி சமன் 4 சென்டிமீட்டர். பிசி சமன் 3 சென்டிமீட்டர், பிசி சமன் 3 சென்டிமீட்டர். எனின் ஏசியின் நீளம் யாது? மீண்டும் ஒரு முறை, ஒரு செங்கோண முக்கோணி ஏபிசியில் பி செங்கோணமாகும், பி செங்கோணமாகும். ஏபியின் நீளம் 4 சென்டிமீட்டர், பிசியின் நீளம் 3 சென்டிமீட்டர். எனின் ஏசியின் நீளம் யாது? ஆகவே நாங்கள் இதில் செங்கோண முக்கோணியை வரைந்து கொண்டால் இதில் ஏசி என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே ஏசியினுடைய வர்க்கம் சமன் பிசியினுடைய வர்க்கம். பிசி என்பது 3 சென்டிமீட்டர், ஆகவே 3 சென்டிமீட்டர் வர்க்கம். அதனை போன்று ஏபியினுடைய வர்க்கம், ஏபி என்பது 4 சென்டிமீட்டர், ஆகவே 4 சென்டிமீட்டருடைய வர்க்கம். ஆகவே 3 சென்டிமீட்டருடைய வர்க்கம் 9, 4 சென்டிமீட்டரின் வர்க்கம் 16 ஆக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் 9 16 நாங்கள் கூட்டும் போது 25 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்கம் மூலமாக நாங்கள் மாற்றக்கூடும். ஆகவே ஏசி சமன் 5 சென்டிமீட்டரினை நாங்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் நாங்கள் தரப்படக்கூடிய பெறுமானங்களுக்கான விடைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் தொடர்ச்சியாக உதாரணம் 3 சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்று ஐந்தாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் 3. ஒரு நிலைக்குத்து மின்கம்பத்தின் உச்சியிலிருந்து ஒரு மீட்டர் கீழே உள்ள ஓர் வளையத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு கம்பி மற்றைய நுனி கம்பியின் அடியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வளையத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. இரு வளையங்களுக்கும் இடையிலான கம்பியின் நீளம் 10 மீட்டர் எனின் கம்பத்தின் உயரத்தை காணுக. இதில் கம்பி நன்றாக இருக்கப்பட்டு என கொள்க என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஒரு படம் மூலம் நமக்கு வரைந்து காட்டியிருக்கின்றார்கள். நாங்களும் இவ்வாறான வினாக்கள் செய்யும் போது ஒரு படத்தினை வரைந்து அதில் தரப்படுகின்ற தகவல்களை பிரதியிட்டதன் பின்னம் செய்வது இலகுவானதாக இருக்கும். ஆகவே இங்கும் அவ்வாறுதான் ஒரு படம் வரையப்பட்டு காணப்படுகின்றது. PQR என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் QS சமன் 8 சென்டிமீட்டர், அதாவது நிலத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது 8 சென்டிமீட்டர். ஆகவே P இலிருந்து R வரை ஒரு சிறிய இடைவெளி, அதாவது அதுதான் அந்த மேலிருந்து கீழாக 1 மீட்டர் இடைவெளியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்பி. அதிலிருந்து S-க்கு நாங்கள் கட்டுவோமானால் அது 10 மீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது ஆர் கியூவினுடைய நீளம், அதுதான் கம்பத்தினுடைய நீளம். பி கியூ என்பது கம்பத்தினுடைய நீளம். நாங்கள் காண வேண்டியது ஆர் கியூவை காண வேண்டும். ஆர் கியூவை கண்டு அதனுடன் பி ஆரினை நாங்கள் கூட்டும் போது கம்பத்தினுடைய மொத்த நீளம் நாங்களே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் பார்ப்போமானால் இதில் ஆர் எஸ் என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே ஆர் எஸ் இனுடைய வர்க்கம் சமன் கியூ எஸ் இன்னுடைய வர்க்கம் சக ஆர் கியூனுடைய வர்க்கம். ஆகவே எஸ் 10 வர்க்கமாக காணப்படுகின்றது. 10 வர்க்கம் 100, QS 8, 8 வர்க்கம் 64. ஆகவே 100 நாங்கள் 64 கழிக்கும் போது 36 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 36 வர்க்கம் பொழுது நாங்கள் பார்ப்போமானால் 6 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே QR சமன் 6 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்றவினா கம்பத்தினுடைய உயரம். ஆகவே அந்த 6 மீட்டருடன் நாங்கள் PR 1 மீட்டரினை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே கூட்டுவதன் மூலம் அதனுடைய மொத்த நீளமாக 7 மீட்டரினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் 17.1 பயிற்சியினை நாங்கள் பார்க்கக்கூடும். 17.1 பயிற்சியில் மாணவர்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். முதலாவது வினாவினை பார்ப்போமானால் முதலாவது வினாவானது மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் வரக்கூடிய பயிற்சிகளை நான் கூறும் போதே நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் நாங்கள் பார்க்கப் போவதில்லை, ஒரு சில வினாக்களை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலதிக வினாக்களை நீங்கள் உங்களுடைய பயிற்சிக்காக அதனை நீங்கள் செய்வது சிறப்பானதாக அமையும். ஆகவே இதில் நாங்கள் பார்ப்போமானால், முதலாவது வினா பின்வரும் உருக்களில் 17.1 பயிற்சியில் முதலாவது வினா பின்வரும் உருக்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள வெற்றிடங்களை நிரப்புக. வெற்றிடங்களில் முதலாவதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது MNO என்ற ஒரு செங்கோண முக்கோணி. MNO என்ற ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே MNO என்னும் பொழுது இதில் MO என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே MO-வினுடைய வர்க்கம் சமன் MN-னுடைய வர்க்கம் சக NO-வினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதி இலகுவாக எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது செம்பக்கமாக இருக்கக்கூடியது MO. ஆகவே செம்பக்கத்தினுடைய வர்க்கமாக MO-வினுடைய வர்க்கம் சக சமன் MN-னுடைய வர்க்கம் சக NO-வினுடைய வர்க்கமாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாவது வினாவினை பார்ப்போமானால், இரண்டாவது வினாவானது BD-னுடைய வர்க்கம் BD என்பது ABD-னுடைய செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே BD-னுடைய வர்க்கம் சமன் AB-னுடைய வர்க்கம் சக AD-னுடைய வர்க்கமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை, பிடி என்பது செம்பக்கமாக காணப்படுகிறது. ஆகவே பிடியினுடைய வர்க்கம் சமன் ஏடியினுடைய வர்க்கம் சக ஏபியினுடைய வர்க்கம் ஆக காணப்படுகின்றது. அதில் மூன்று வினாக்கள் தரப்படுகின்றது. முதலாவது வினாவை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது வினாவாக ஏசியினுடைய வர்க்கத்துடன் DCD-னுடைய வர்க்கத்தை கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய செம்பக்கமானது ADயினுடைய வர்க்கம். மாணவர்கள், இலகுவாக இதனை நீங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ADயினுடைய வர்க்கமாக காணப்படுகின்றது. அதனை போன்று ABயினுடைய வர்க்கம் சமன் BCயினுடைய வர்க்கம் சக ACயினுடைய வர்க்கம். ஆகவே இங்கு ஏசி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் போட வேண்டியது BCயினுடைய வர்க்கம். இதில் ஏனைய இரண்டு வினாக்களையும் நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நிகழ்ச்சியின் நிறைவில் உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் தரப்படும். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பயிற்சிகளை செய்து எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால், இரண்டாவது வினாவில் முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், இரண்டாவது வினா என்பது பின்வரும் செங்கோண முக்கோணிகளில் ஒவ்வொன்றிலும் எக்ஸினால் காட்டப்படும் பெருமானத்தை காணுக. எக்ஸினால் காட்டப்படும் பெருமானத்தை காணுக என்பதே ஆகும். ஆகவே இங்கு எக்ஸ் என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது வினாவில் எக்ஸ் என்பது ஏபி ஆக காணப்படுகின்றது. ஏபி என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸினுடைய வர்க்கம் சமன் ஆறினுடைய வர்க்கம் சக எட்டினுடைய வர்க்கமாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆறினுடைய வர்க்கம் 36 எட்டினுடைய வர்க்கம் 64 ஆக காணப்படுகின்றது. ஆகவே ஆறினுடைய வர்க்கத்துடன் நாங்கள் எட்டினுடைய வர்க்கத்தை கூட்டும் பொழுது நாங்கள் 100 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 36 உடன் 64 நாங்கள் கூட்டும் போது 100 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்கத்தை நாங்கள் வர்க்க மூலமாக மாற்றுவோமானால் எக்ஸினுடைய பெருமானம் 10 சென்டிமீட்டரினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இதில் நாங்கள் இரண்டாவது வினாவினை நீங்கள் பயிற்சிக்கு செய்து கொள்ளுங்கள். அதில் மூன்றாவது வினா அதாவது KLN என்ற ஒரு முக்கோணி காணப்படுகின்றது. அதில் எக்ஸினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். எக்ஸினுடைய எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நீளத்தை நாங்கள் காண வேண்டும். இதில் முதலில் நாங்கள் KML என்ற முக்கோணியை நாங்கள் எடுப்போமானால் இந்த KM-னுடைய பெருமானத்தை நாங்கள் முதலில் காண வேண்டும். KM-னுடைய பெருமானத்தை நாங்கள் எவ்வாறு காண வேண்டும் என்றால், இங்கு KL என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே வர்க்கமூலம் 5 நீங்கள் சேடுகள் படித்திருப்பீர்கள், தரம் 11 முதலாவது பாடம். ஆகவே வர்க்கமூலம் 5. அதனைத் தொடர்ந்து நாங்கள் எல் எம் எல் எம்மினுடைய நிறத்தை பார்ப்போமானால் வர்க்கமூலம் இரண்டு, வர்க்கமூலம் இரண்டு. ஆகவே இங்கு செம்பக்கமாக இருக்கக்கூடியது கே எல், ஏனைய இரண்டு பக்கங்கள் நாங்கள் பார்ப்போமானால் கே எம் மற்றும் எல் எம் ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எல் எம்மினுடைய நீளமாக வர்க்கமூலம் இரண்டும், கேலினுடைய வர்க்கமூலமாக வர்க்கமூலம் ஐந்தும். ஆக வர்க்கமூலம் ஐந்தினுடைய வர்க்கம் ஐந்து, வர்க்கமூலம் இரண்டினுடைய வர்க்கம் இரண்டு. சேடிகள் தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஐந்திலிருந்து நாங்கள் இரண்டை கழிக்கும் போது மூன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் கே எம்மினுடைய நீளத்தை காண வேண்டும் என்றால் வர்க்கத்தை வர்க்க மூலமாக மாற்ற வேண்டும். ஆகவே கே எம்மினுடைய நீளம் வர்க்க மூலம் மூன்று ஆக காணக்கூடியதாக இருக்கும். அதனை வைத்துதான் நாங்கள் எக்ஸினுடைய நீளத்தை காண வேண்டும். எக்ஸ் என்பது கே எம் என் என்னும் முக்கோணியினுடைய செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸினுடைய வர்க்கம் சமன் என் எம்மினுடைய வர்க்கம் சக கே எம்மினுடைய வர்க்கம். என் எம்மினுடைய பெருமானம் ஒன்று ஆக காணப்படுகின்றது. கே எம்மினுடைய பெருமானம் நாங்கள் கண்டோம் வர்க்க மூலம் மூன்று. ஆகவே வர்க்க மூலம் மூன்றினுடைய விடை மூன்று. ஆகவே மூன்றுடன் நாங்கள் ஒன்றை கூட்டும் போது நான்கினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்க மூலம் நான்கினுடைய பெருமானம் இரண்டு ஆக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே கே எல்லினுடைய நீளமாக மணிக்கும் கே எம்மினுடைய நீளமாக கே எண்ணினுடைய நீளமாக நாங்கள் இரண்டினை, அதாவது எக்ஸினுடைய பெருமானமாக இரண்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால் இதில் மூன்றாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், இங்கு நமக்கு ஒரு தரப்பட்டிருக்க தகவல்களை வைத்து நாங்கள் முதலில் ஒரு படத்தினை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். படமானது இவ்வாறு வரைய வேண்டும். இவ்வாறு என்றால் வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் வினாவில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சமபக்க முக்கோணி ABCயில், ஒரு சமபக்க முக்கோணி ABCயில் உச்சி Aயிலிருந்து, உச்சி Aயிலிருந்து பக்கம் BCயிற்கு வரையப்பட்டுள்ள, பக்கம் BCயிற்கு வரையப்பட்டுள்ள செங்குத்தின் அடி D ஆகும். செங்குத்தின் அடி D ஆகும். முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நீளம் 2 சென்டிமீட்டர் என், முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நீளம் 2 சென்டிமீட்டர் எனின் பக்கம் ADயின் நீளத்தை காணுக. பக்கம் ADயின் நீளத்தை காணுக. விடையை சேடு வடிவில் தருக என்று இங்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது நாங்கள் சமபக்க முக்கோணி ஒன்று வரைவோமானால் ஏபிசி என்று நாங்கள் இட்டுக் கொள்வோம். ஆகவே ஏபி சமன் 2 சென்டிமீட்டர், ஏசி சமன் 2 சென்டிமீட்டர், பிசி சமன் 2 சென்டிமீட்டர். நாங்கள் ஏயிலிருந்து செங்குத்து வரைவோமானால் ஏடி, டியினை நாங்கள் பிசியின் மீது டியினை குறித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிடி 1 சென்டிமீட்டர் ஆகவும் டிசி 1 சென்டிமீட்டர் ஆகவும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை முக்கோணி ABCயில் ஏபி சமன் ஏசி காணப்படுகின்றது. ஏசி சமன் பிசி, சமபக்க முக்கோணி என்றால் மூன்று பக்கங்களின் நீளங்களும் சமனாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் ஏயிலிருந்து செங்குத்தாக வரையும் போது ஏ டி ஆனது, அதாவது டி என்கின்ற புள்ளி பிசியின் மீது குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிடி சமன் டிசி ஆக இருக்கும். ஆகவே இங்கு 2 சென்டிமீட்டர் என்றால் பிசி 2 சென்டிமீட்டர் என்றால் பிடி 1 சென்டிமீட்டர் ஆகவும் டிசி 1 சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கக்கூடும். ஆகவே இதில் நாங்கள் ஏடியினுடைய நீளத்தை காண வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் செங்கோண முக்கோணியாக எடுக்கக்கூடியது ஏடிசி அல்லது ஏபிடி என்று இரண்டு முக்கோணிகளில் ஏதாவது ஒரு முக்கோணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதற்கான நீளத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு செங்கம் செம்பக்கமாக இருக்கக்கூடியது ஏசி. ஆகவே ஏசியினுடைய வர்க்கம் சமன், ஏசியினுடைய வர்க்கம் சமன் ஏடியினுடைய வர்க்கம் சக சிடியினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஏபி ஏசி என்பது 2 சென்டிமீட்டர்களாக காணப்படுகின்றது. ஆகவே 2 சென்டிமீட்டரினுடைய வர்க்கம், இரண்டினுடைய வர்க்கம். ஏடியினுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே ஏடியினுடைய வர்க்கம் சக டிசியினுடைய வர்க்கம், டிசி என்பது இங்கு 1 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே 1னுடைய வர்க்கம். ஆகவே 2னுடைய வர்க்கம் 4, 1னுடைய வர்க்கம் 1. ஆகவே 4லிருந்து நாங்கள் 1 கழிக்கும் போது 3னை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்கம் நாங்கள் வர்க்க மூலமாக மாற்ற வேண்டும். ஆகவே சேடு மூன்றாக காணக்கூடியதாக இருக்கும். அதாவது வர்க்கம் மூலம் மூன்று ஆக காணக்கூடியதாக இருக்கும் ஏடியினுடைய நீளம். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கணக்கினை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். சில வேளையில் நீங்கள் இந்த வினாவினை சரியாக செய்திருக்கக்கூடும். அதனை சரியாக செய்திருந்தால் நீங்கள் இந்த பாடத்தில் ஒரு தெளிவினை பெற்றிருப்பீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் நான்காவது வினாவினை பார்க்க இருக்கின்றோம். நான்காவது வினாவானது கணித பாடம் எனும் பொழுது மாணவர்கள் உங்களுடைய வேகத்தினை சற்று அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு செய்யும் போதே நாங்கள் கணிதத்தின் மீது ஒரு ஈடுபாட்டினை செலுத்தி தொடர்ச்சியாக கணிதத்தினை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் நான்காவது வினாவினை பார்ப்போமானால், கிடைத்தளத்தின் மீது இருக்கும் ஒருவர் ஒரு புள்ளி பியில் இருந்து வடக்கு நோக்கி 15 மீட்டர் சென்று அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செல்வதன் மூலம் புள்ளி கியூவை அடைகின்றார். மீண்டும் ஒருமுறை, பி எனும் இடத்திலிருந்து 15 மீட்டர் வடக்கு நோக்கி. வடக்கு என்பது மேல் நோக்கியாக இருக்கும். ஆகவே வடக்கு திசை நோக்கி 15. நீங்கள் இதற்கான ஒரு பருபடியான ஒரு படத்தின் நீங்கள் வரைவதன் மூலம் இந்த வினாவினை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் முதலில் பி என்ற புள்ளியினை குறித்துக் கொள்ளுங்கள். பியிலிருந்து வடக்கு திசை, அதாவது மேல் நோக்கி ஒரு கோட்டினை இட்டு 15 மீட்டர் நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். அவ்விடத்திலிருந்து மீண்டும் கிழக்கு திசை நோக்கி. கிழக்கு திசை என்றால் வலது பக்கம் ஒரு 8 மீட்டர் தூரத்தினை நாங்கள் வைத்து அந்த இடத்தில் கியூவினை நீங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 15 மீட்டர், இங்கு 8 மீட்டராக நாங்கள் இடக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் கியூ பியினுடைய நீளத்தை காண வேண்டும். முதலாவது இதை பரும்படி படத்தில் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பரும்படி படம் நீங்கள் பியிலிருந்து வரையக்கூடியதாக இருக்கும். மேல் நோக்கி அந்த தகவல்களை நீங்கள் 15 மீட்டர் என்று நீங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அந்த இடத்திலிருந்து வடக்கு கிழக்கு திசை நோக்கி 8 மீட்டரை நீங்கள் இட்டு கியூவினை நீங்கள் இடுவதன் மூலம் பரும்படி படத்தை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இதில் கேட்கப்பட்டிருக்கின்றவினா பி கியூவினுடைய நீளம். PQ என்பது இங்கு செம்பக்கமாக காணப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பி யையும் கியூவையும் ஒரு இணைப்பதன் மூலம் ஒரு செங்கோண முக்கோணியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செங்கோண முக்கோணியில் PQ என்பது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே செம்பக்கத்தினுடைய வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக 15 வர்க்கம். ஆக 8 வர்க்கம் 64 ஆகவும் 15 வர்க்கம் 225 ஆகவும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 வர்க்கம் 64, 15 வர்க்கம் 225. ஆகவே நாங்கள் 225 கூட்டும் போது 289 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 289 வர்க்கம் மூலம் 17 சென்டிமீட்டரினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 17 சென்டிமீட்டரை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பி கியூவின் நீளம் 17 சென்டிமீட்டர் ஆக நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த பைதகரசின் தேற்றத்தினுடைய மேலதிகமாக நாங்கள் எவ்வாறு இதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இதுதான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும், நிறுவல் என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய கல்வி பொதுதராதர சாதாரதர பரீட்சைகள் கட்டாயம் 2 நிறுவல் வினாக்கள் தரப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று நேர்கோடுகள் தொடர்பான ஒரு முக்கோணி தொடர்பான தேற்றங்களை மையப்படுத்தி, அல்லது நேர்கோட்டுகள் தொடர்பான தேற்றங்களை பயன்படுத்தி நேர்கோட்டு அளவுருக்கள் தொடர்பான தேற்றங்களை பயன்படுத்தி ஒரு நிறுவலும், வட்ட தேற்றங்களை பயன்படுத்தி செய்யக்கூடியதற்கான ஒரு நிறுவல் வினாவும் காணக்கூடியதாக இருக்கும். இந்த நேர்கோடுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறுவல் வினாக்கில் நீங்கள் கட்டாயமாக இந்த பைதகரசினுடைய தொடர்பை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வினா பெரும்பாலும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே இந்த பைதகரசின் தொடர்பு எவ்வாறு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது தொடர்பாக தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய உதாரணம் இரண்டை பார்ப்போமானால் அதாவது ஏழாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் இரண்டை நாங்கள் பார்ப்போமானால், உதாரணம் இரண்டு இவ்வாறாக காணப்படுகின்றது. ஒரு சாய் சதுரம் ABCD இல் ஏசி கமா, மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாடப்புத்தகத்தின் ஏழாவது பக்கத்தில் இருக்கின்றது. ஏசி கமா பிடி ஆகிய மூளை விட்டங்கள் ஓவில் இடைவெட்டுகின்றன. ஏசியின் வர்க்கம் சக பிசியின் வர்க்கம் பிடி வர்க்கம் சமன் 4 AB வர்க்கம் என நிறுவுக என்பது இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வினாவாக காணப்படுகின்றது. ஏசியினுடைய வர்க்கம் சக பிடியினுடைய வர்க்கம் சமன் 4 AB வர்க்கம். இதனை நாங்கள் பார்ப்போமானால் ஏபிசிடி என்பது ஒரு சாய் சதுரமாக காணப்படுகின்றது. ஆகையால் மூளை விட்டங்கள் செங்கோணத்தில் இருசம கூறிடும். நீங்கள் இதற்கு முன்னர் இணைகரம் தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தரம் 10 அந்த இணைகரம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது மூளை விட்டங்களை இணைக்கும் போது கட்டாயமாக செங்கோணத்தில் அது இருசம கூறிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதனை செய்ய வேண்டும். இதில் அவ்வாறு இணைக்கும் போது, மூளை விட்டங்களை இணைக்கும் பொழுது, அந்த இரண்டு மூளை விட்டங்களும் இணையும் இடத்தை நாங்கள் ஓ என குறித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே AOB சமன் 90 பாகை என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று AO சமன் OC ஆகவும் DO சமன் OB ஆகவும் இருக்கும், அல்லது BO சமன் OD ஆக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பைதகரசின் தேற்றத்திற்கு செங்கோண முக்கோணியை நாங்கள் ABO நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், AOB நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், AO சக OB சமன் AOவினுடைய வர்க்கம் சக OBயினுடைய வர்க்கம் சமன் ABயினுடைய வர்க்கம் என்று நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தெளிவாக பாருங்கள் மாணவர்களே, AO சக OB சமன் OB வர்க்கம் சமன் ABயினுடைய வர்க்கம், அதாவது ABயினுடைய வர்க்கம் சமன் AO சக OB என நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதில் நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் எழுதுவோமானால், இங்கு ஏசி ஓபியை நாங்கள் AOவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஏசியினுடைய அரைவாசியாக இருக்கும். அதனை போன்று ஓபியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் பிடியினுடைய அரைவாசியாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் அரை ஏசியினுடைய வர்க்கம் எனும் பொழுது, அதனை நாங்கள் விரிவாக எழுதும் பொழுது, நான்கில் ஒரு ஏசி வர்க்கம். அதனை போன்று அரை பிடியினுடைய வர்க்கத்தை நாங்கள் எழுதும் பொழுது 4 BD வர்க்கம். ஆகவே இதனை நாங்கள் இரண்டிலும் நாங்கள் 1/4 நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1/4 ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் சமன் AB வர்க்கம். ஆகவே இந்த 4 இங்கு வகுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் சமன் 4 AB வர்க்கமாக காணக்கூடியதாக இருக்கு. இதுதான் நாங்கள் நிறுவலாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதனை வைத்துக் கொண்டு நாங்கள் முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், பயிற்சி 17.2 முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், முதலாவது வினாவானது ஒருவில் முக்கோணி ABC-யில் AD செங்குத்தேரமாகும். ஆகவே AD சமன் DC ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. AD சமன் DC ஆக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதனை வைத்துக் கொண்டு நாங்கள் இதில் நிறுவ வேண்டியது AB யினுடைய வர்க்கம் சமன் BD யினுடைய வர்க்கம் சக DC யினுடைய வர்க்கம். ஆகவே இதில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தரவானது ஏடி சமன் டிசி, ஏடிக்கு டிசி வந்து சமனாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் வைத்துக் கொண்டு பைதகரசின் தொடர்பு எழுதுவோமானால், ஏசி ஏபியினுடைய வர்க்கம் சமன், ஏபியினுடைய வர்க்கம் சமன் பிடியின் வர்க்கம் சக டிசியினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏபியினுடைய வர்க்கம் சமன் ஏடியினுடைய வர்க்கம் சக பிடியினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஏடிக்கு டிசி சமனாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஏபி வர்க்கம் சமன் பிடியினுடைய வர்க்கம் சக டிசியினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இலகுவாக எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைதான் நாங்கள் இங்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இங்கு தரப்பட்டிருக்கின்ற தரவில் ஏடிக்கு சமனாக டிசி காணப்படுகின்றது. ஆகவே ஏடிக்கு பதிலாக நாங்கள் டிசியினை இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பைதகரசின் தொடர்பை நாங்கள் பார்ப்போமானால், ஏபியினுடைய வர்க்கம் சமன் ஏடியினுடைய வர்க்கம் சக பிடியினுடைய வர்க்கமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு ஏடியும் டிசியும் சமனாக காணப்படுகின்றது. ஆகவே ஏடிக்கு பதிலாக நாங்கள் டிசியினை இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏபியினுடைய வர்க்கம் சமன் பிடியினுடைய வர்க்கம் சக டிசியினுடைய வர்க்கமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இதில் நாங்கள் மூன்றாவது வினாவினை ஒரு முறை பார்த்துக் கொள்வோம். மூன்றாவது வினாவினை பார்த்ததன் பின்னர் எஞ்சியிருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் பயிற்சியின் மூலம் செய்து இங்கு தரப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், 0771705080 0771705080 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களுடைய வினாக்களை செய்து எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு மாணவர்கள் அனுப்பும் போது உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பாடசாலையினுடைய பெயரை எங்களுக்கு குறிப்பிடுவது சிறந்ததாக அமையும். எதிர்வரும் வகுப்புகளில் நாங்கள் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பாடசாலையினுடைய பெயரையும் நாங்கள் இங்கு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பின் போது கூறக்கூடியதாக இருக்கும். இதில் மூன்றாவது வினாவினை நாங்கள் பார்ப்போம். ஆனால் மூன்றாவது வினாவானது, சமபக்க முக்கோணி ABC-யில் ஏடி செங்குத்துயரமாகும். ஆகவே 4 AD-னுடைய வர்க்கம் சமன் 3 BC-னுடைய வர்க்கம் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் ஒரு செங்கோணம் ஒரு முக்கோணியினை நாங்கள் வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏபிசி என்று நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு மூன்று பக்கங்களும் சமனாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஏபிக்கு சமன் பிசி, பிசிக்கு சமன் ஏசி, ஏபிக்கு சமன் பிசி, பிசிக்கு சமன் ஏசி என்று நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏயிலிருந்து நாங்கள் ஒரு செங்குத்து உயரத்தை வரைவோமானால் BC-யின் மீது DA-ஐ நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை வைத்துக் கொண்டு எங்களுக்கு நிறுவ வேண்டியது 4 AD-னுடைய வர்க்கம் சமன் 3 BC-னுடைய வர்க்கம். ஆகவே மாணவர்கள் இதனை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு செங்கோண முக்கோணியினை எடுத்து, அதாவது ABD என்ற முக்கோணியை நாங்கள் எடுப்போமானால் இதில் ABங்கிறது செம்பக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே ABயினுடைய வர்க்கம் சமன் ADயினுடைய வர்க்கம் சக BD-யினுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நாங்கள் இங்கு ஏபி, அதாவது ஏடி இங்கு இந்த பக்கம் பிடி கூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதனை நாங்கள் வலதுபுறமாக, அதாவது இடதுபுறமாக கொண்டு செல்லும் பொழுது கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ABயினுடைய வர்க்கம் மறை, அதாவது கழிக்க வேண்டும், BD-னுடைய வர்க்கம் சமன் AD-னுடைய வர்க்கம் என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ABயினை நாங்கள் BC என்று எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், இது சாம்பக்க முக்கோணி, ABக்கு பதிலாக நாங்கள் BC-னை இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே BC-னுடைய வர்க்கம் BD-னை நாங்கள் அரை BC என்று நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், இது அதாவது BC-னுடைய அரைவாசியாக BD காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே BC-னுடைய வர்க்கம் கழிக்க வேண்டும் அரை BC-னுடைய வர்க்கத்தை. ஆகவே நாங்கள் அரையினுடைய வர்க்கமாக எழுதும் பொழுது 1/4 எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே BC-யிலிருந்து நாங்கள் 1/4 கழிக்கும் போது, 1/4 BC-யை கழிக்கும் போது 1/3 BC வர்க்கம் என்று நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நான்கு வகுப்படக்கூடியதாக இருக்கின்றது. சமனுக்கு வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 BC சமன் 4 AD என்று நாங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மேலதிகமாக ஒரு விடயம் காணப்படுகின்றது, பைதகரசனுடைய மும்மை என்ற ஒரு விஷயம். பைதகரசனுடைய மும்மை எனப்படும் பொழுது ஒரு 3 எண்களுக்கு இடையிலான தொடர்பினை நாங்கள் வைத்து பார்க்கும்போது அந்த 3 எண்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு, அதாவது உதாரணமாக 3, 4, 5 என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் இதில் மிக பெரிய எண்ணாக இருக்கக்கூடியது 5. ஆகவே 5 வர்க்கமானது இந்த அதில் இருக்கக்கூடிய ஏனைய 2 இலக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமாக இருந்தால் இந்த 3 எண்களையும் நாங்கள் பைதகரசனுடைய மும்மை என்று கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கு 5 வர்க்கம் 25 ஆக காணப்படுகின்றது, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16. 9 உடன் 16 நாங்கள் கூட்டும் பொழுது 25 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 3, 4, 5 என்று தரப்படக்கூடிய இந்த 3 எண்களையும் நாங்கள் பைதகரசனுடைய மும்மை என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமானால் 8, 6, 8, 10 இந்த 3 எண்களில் மிகப்பெரிய எண்ணாக நாங்கள் பார்க்கக்கூடியது 10. ஆகவே 10 வர்க்கம் 100 ஆக காணப்படுகின்றது. ஏனைய 2 இலக்கங்களை நாங்கள் பார்ப்போமானால் 1 8, ஆக 8 வர்க்கம் 64, மற்றொன்று 6, 6 வர்க்கம் 36. ஆக 64 36 நாங்கள் கூட்டும்போது இந்த 100 சமனாக காணப்படுகின்றது. இவ்வாறு வரக்கூடிய இந்த 3 எண்களையும் நாங்கள் பைதகரசனுடைய மும்மை என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு வர முடியாத எண்களை நாங்கள் பைதகரசனுடைய மும்மை என்று நாங்கள் கூற முடியாது. உதாரணமாக 5, 7, 8 என்று தரப்படுகின்றது என்றால் 8 வர்க்கத்தை நாங்கள் பார்க்கும்போது 64 ஆக காணப்படுகின்றது. 7 வர்க்கத்தை நாங்கள் பார்க்கும்போது 49 ஆக காணப்படுகிறது. அதாவது 5 வர்க்கத்தை நாங்கள் பார்க்கும்போது 25 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த 49 உடன் 25 கூட்டும் பொழுது நாங்கள் 74 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 74 பெற்றுக் கொள்வோமானால் நமக்கு வர வேண்டியது 64, வரக்கூடியது 74. ஆகவே இதனை நாங்கள் பைதகரசின் மும்மை என்று கூற முடியாது. இவ்வாறுதான் 17:3 இருக்கக்கூடிய பயிற்சிகளும் காணப்படுகின்றது. இதனையும் நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை வாட்ஸ்அப் இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், 0711750085 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய இந்த பயிற்சிகளை செய்து அனுப்புவதன் மூலம் இந்த பாடத்தில் நீங்கள் எவ்வாறான தேர்ச்சியினை பெற்றுள்ளீர்கள் என்பது தொடர்பாக நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்ச்சியினை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலம் கணித பாடத்தில் நீங்கள் ஒரு சிறந்த தெளிவினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயசுந்தரம் சுகுணேஸ்வரன். தொடர்ச்சியாக இதில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் வகுப்புகளில் இந்த தரம் 11 3 தவணையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பாக நீங்கள் தேவையான தகவல்களை எடுத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக தரம் 11 3 தவணைக்குரிய பாடங்களை நீங்கள் இதில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.